படிக்கணும்னு ஒரு சொல்லி இருக்கு தமிழ்ல. அதுக்கு என்னென்ன புற சொல்றேன், இந்த காலத்துல ஒரு போட்டி இருக்கு. அந்த போட்டியில யார் ஒருத்தர் அதிக மதிப்பெண் பெறுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுக்கிறோம். அப்ப படிப்பு என்பது அதிகமாக மதிப்பெண் பெற்ற அதிக திறமை உள்ள ஒருவருக்கு கொடுக்கிறோம், அதுக்கு படிப்புன்னு சொல்றோம். ஆனா படிப்பு என்பதற்கு என்ன பொருள், கொடுக்கப்படுகிற ஒரு நன்கொடை என்ற பொருள் அல்ல. பரிசு என்பதற்கு தன்மை அல்லது இயல்பு, படிப்பு என்ற வார்த்தைக்கு இயல்பு. பத்து மாணவர்கள் போட்டிகள் இருக்கிறார்கள், பத்து மாணவருடைய படிப்புகள், பத்து மாணவருடைய இயல்புகள் என்ன என்ற அந்த போட்டியிலே ஆராயப்படுகிறது. போட்டி வைக்கப்படுகிற பொழுது ஒவ்வொரு மாணவருடைய படித்த படிப்பின் இயல்பு என்ன 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 என்று ஆராய்ச்சி, அதுல ஒரு மாணவனுடைய படித்த படிப்பு மிக உயர்வாக இருக்கிறது என்று தெரிந்து அந்த தன்மைக்கு ஏற்ப இந்த தன்மை கொடுக்கப்படும். அவனுடைய உயர்வுக்கேற்ப உயர்வான ஒரு பொருளை அவனுக்கு கைமாறாக திருப்பி கொடுக்கிறோம். இதுதான் அப்போ முதல் தகுதி, எட்டாம் தகுதி, மூணாம் தகுதிக்கு வருகிற போது படிப்பு என்பது தகுதி என்பது நாம் பொருளை பார்த்தோம். அந்த காலத்தில் கபிலன் ஒரு பெரிய புலவன் இருந்தார். அவர் ஒரு அரசாங்கத்திலே பணம் வாங்குவதற்காக போயிருந்தார். ஆனா அந்த அரசன் என்ன பண்ணிவிட்டார், வந்திருந்த எல்லா புலவர்களையும் சமநாதனைக்கு ஒரே விதமான பொருள் கொடுத்து கொண்டே வந்தார். எல்லாருக்கும் ஒரு ஆயிரம் பவுன், ஆயிரம் பவுன், ஆயிரம் பவுன். மூணு பேர் வாங்கிட்டு விட்டாங்க. நாலாவது கவிஞர் வந்தார், கவிஞருக்கு அந்த ஆயிரம் பவுன் கொடுத்தார். நான் வாங்க மாட்டேன், ஆயிரம் பொருள் அவனுக்கு ஆயிரம் கொடுக்க எனக்கு ஆயிரம் கொடுக்க இது எப்படி நான் வாங்கணும், என்னுடைய வரிசை அறிந்து பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லுங்க. வரிசைன்னா எனக்கு முன்னாடி போனவனுடைய அறிவு என்ன, என்னுடைய அறிவு என்ன, இதுல யார் பெரியவன் என்று பார்த்து அவனுக்கு ஏற்பாடு வரிசை கொடுக்கும் பரிசு கொடுக்கும். ஆகவே தகுதி அறியாமல் கொடுக்கிற உன்னுடைய பரிசு எனக்கு தேவை அப்படின்னு மறுத்துட்டேன். வரிசையில் அறிதலோ அறிவு புலவருடைய அந்த ஒன்று ரெண்டு ரேங்க் இருக்கு பாருங்க, அந்த வரிசையை அறிந்து உங்களால் கணக்கிட முடியாது. அறிவாளியா இருக்காதான் எங்களை பார்த்து யார் கேட்டாரு வரிசை வச்சு மாற்று வச்சு இங்கு வரிசை கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இந்த வரிசை அறியாமல் கொடுக்கப்படுகிற இந்த கேட்டா ஈகை எங்களுக்கு தேவையில்லை. ஒன்று அறியாமல் கொடுக்கப்படுகிற இந்த ஈகை இருக்கு, இதை நாங்கள் சித்தக்காரனுக்கு சோறு போடுற மாதிரி வாங்கி கொண்டு போக மாட்டோம். என்னுடைய தகுதியை பார்த்து கொடுத்து வாங்கிக் கொள்வோம்னு சண்டை இருக்கேன். அப்புறம் அந்த அரசன் பயந்து அறியாமல் தெரியாது, உங்களுடைய தகுதியை நீங்களே ஒரு முறைப்படுத்தி யார் பெரியவர் தெரியும் சொல்லுங்களோ, எவ்வளவு பேர் யாருக்கு எவ்வளவு தெரியும் சொல்லுங்களோ சரையான அவர் கவிதை சொல்லி மறைப்புகளுக்கு சபையர் பரணர் நக்கீரர் இவர்கள் தான் பெரியவர்கள் சொல்லி அவர்கள் நிறைய படித்தோம் மற்றவர்களுக்கு வந்து குறைச்சும் கொடுத்தான் என்பது அல்ல. அந்த இடத்துல தான் பார்க்கிறோம் பரிசு என்றால் தகுதி. ஆங்கிலத்தில் பொறுப்பு இந்த பரிசு என்ற தடு ஆங்கிலத்தில் அவர்களுக்கு கிடைக்காமல் பரிசு என்ற இந்த ஒளிதான் ஆங்கிலத்திலே ஆங்கில நாட்டார் தங்களுடைய மொழியிலே அதை எப்படி சொன்னார்கள், பரிசு என்பது பிரைஸ் என்று சொன்னார்கள். ஆகவே அங்கே அந்த சொல் தமிழிலிருந்து போயிருக்கிறது, தகுதியிலிருந்து கொடுத்தல் நானே படித்துக் கொண்டு அவர்கள் அதை சொன்னார்கள் என்பதையும் நம்பார். ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கிற இந்த பிரை என்பதை அவர்களே அர்த்தம் சொல்லும் பிரை என்றால் தூகழ்கள், பிரை ஐ பிரை டு காட், கடவுளை நான் துதிக்கிறேன், பாடுகிறேன், புகழ்கிறேன். பிரை என்றால் நன்கு வழிவுகள், உயர்த்தல், பாராட்டுதல், புகழ். ஒருத்தனுக்கு பரிசு கொடுத்தவனை பாராட்டுறதுனால அது பிரை அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னார். தகுதி பார்த்து கொடுக்கிறது இல்லை, ஆனா தமிழ்ல கொடுக்கிற பரிசு தகுதி பார்த்து கொடுக்கப்படுகிறது என்ற உயர்ந்த கருத்து அமைச்சிருக்கிறேன். தமிழில் எதுவும் இருக்கு, வேறு மொழியில் எதுவும் இருக்கு என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காக இந்த பரிசு என்ற ஒரு தொழிலே நாம் திரும்ப தெரிந்து கொள்ள கடற்பட்டிருக்கிறோம் என்று விளக்கிறேன். இங்கு இப்பரிசே இந்த முறையிலே இந்த தகுதியிலே யாத்தே எங்களுக்கெல்லாம் பெருமானே நல்குடியிலிருந்து கொடுப்பாயானால் இந்த சிவத்தையே எங்களுக்கு கொடுத்து விட்டால் இந்த உலகத்தில் எங்களுக்கு கவலையே கிடையாது என்று எழில் என் ஞாயிறு ஞாயிறு எங்கு எழுதுகிறேன், சூரியன் எங்கே இருந்தாலும் சூரியன் கிழக்க உடிக்கணுமா நேர்க்க உடிக்கணுமா என்று கருவது கவலை கிடையாது. சூரியன் கிழக்க ஒழித்தால் சரி நேர்க்க ஒழித்தால் சரி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இன்று எழுதியல் ஞாயிறு யமக்கு யமக்கு சூரியன் எங்கு இருந்தாலும் கவலை இல்லை. ஆகவே வேதக்கட்டையை பிரார்த்தனை பண்ணி இந்த பிரார்த்தனையை கொடுக்க வேண்டும். கொடுத்துவிட்டால் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் வருத்த மாட்டோம் என்று இறைவனிடத்திலே கேட்டுக்கொண்ட இந்த பிரார்த்தனை அந்த குளக்கரையில் எழுதி கொண்டார். அதன் பிறகு ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டார்கள். இந்த மாரியம் மாதம் முப்பதும் இது போலவே நாம் நீராட வேண்டும் என்று அந்த கரையிலிருந்து எல்லாவற்றுக்கும் வணக்கம் சொல்கிறார்கள். என் அடுத்த பாட்டு வணக்கம் சொல்கிற பாட்டு போற்றி அருள்வன் பாதமரை போற்றி அருள்வன் அந்தமாம் தங்கள் போற்றி நிகழாவும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி நிகழாவும் பாதமாம் பொங்கல் போற்றி எல்லாவும் வீராம் திணையடிகள் போற்றி மாலி நான்முகனை காணாத புண்டரிகம் போற்றி யாம் புய ஆக்கம் தரும் பல்மலர்கள் போற்றி யாம் மாலை நீராது ஏதோரம்பாவாயே போற்றி வணக்கம் போற்றி இந்த வார்த்தைக்கு முன்னே வணங்குகிறேன். வடமொழியில நமக என்று சொல்ற நமஸ்காரம் என்று சொல்லுகிறார்களே அந்த சொல்லுக்கு நேர் இணையாக போற்றி என்பது வணக்கம் என்ற பொருளிலே இணைத்துக் கொண்டிருக்கிறது. உனக்கு நாங்கள் வணக்கம் செய்கிறோம். அருள்கள் ஆதியாம் பாதமலர் நின் ஆதியாம் பாதமலர் போற்றி உன்னுடைய உலக தொடக்கத்திற்கு காரணமாயிருக்கிற திருவடி ஆதினா எல்லாத்தையும் உண்டாக்குவதற்கு மூல காரணமாக இருக்கிற பாதமலர் ஒரு திருவடி மலர்கள் போற்றி அந்த திருவடி மலர்களுக்கு வணக்கம் அருள்க அந்த திருவடியை வணங்குவதற்கு எங்களுக்கு தந்த அந்த திருவடியை நாங்கள் வணங்க வேண்டும். திருவடியை எங்களுக்கு நீ அருள்வாயாக என்று இந்த பெண்கள் கரையிலிருந்து கேட்கிறார். போற்றி அருள்க நின் அந்தமாம் செந்தடுகள் நின் அந்தமாம் இந்த உலகம் எல்லாவற்றுக்கும் முடிவாகியிருக்கிற செந்தடிகளின் உன்னுடைய திருவடிகள் இந்த உலகம் படைக்கப்பட்டதும் உன்னுடைய திருவடியினால்தான். இந்த உலகமெல்லாம் கடைசியிலே ஒடுக்கப்படுகிற அழிக்கப்படுவதும் உன் திருவடியில்தான். ஆனாலே அந்தமாம் எல்லாவற்றுக்கும் முடிவாக இருக்கின்ற செங்கடிகள் கலி போன்ற திருவடிகள் போற்றி வணக்கம் அருள்க அந்த திருவடியை பெறுவார் திருவடியை கலிகளை எனக்கு இந்த திருவடியை ரெண்டு விதமாக பார்க்க ஒன்று திருவடியை பூ இன்னொரு வரையில் திருவடியை கலி என்று பார்க்க ஒரு காலுக்கு ஓடிச் சென்று வருகிற புலவர்கள் பறந்தாய்கள தாமரைப்பு போன்ற திருவடி என்று தளி போன்ற திருவடி என்று தளினையும் திருவடிக்கு ஓடி காட்டுவார்கள். அதன் பிறகு பூவையும் போனி செய்வார்கள். என்னே வைத்து இங்கே கேட்கிறார் இந்த உலகமெல்லாம் தோற்றுவிக்கப்படுகிற பொழுது இறைவனுடைய திருவடிதான் இந்த உலகத்தை படைக்கிறது. இறைவன் வேறு திருவடி வேறு அல்ல, இறைவன் தான் திருவடி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பவுமே நாம் இறைவன் என்ன பண்றோம் தலையிலிருந்து கால் வர வணங்கி 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 இன்னும் மனசுல உறுதியா போனதுனால கடவுள்னா ஒரு தலையிலிருந்து கால் வர உருவம் உள்ளவராக இருப்பார்னே எண்ணம் நமக்கு இருக்கு. அந்த எண்ணத்தை விட்டுணும். கடவுள் என்பவர் உருவமுடையவர் அல்ல, உருவத்திலிருந்து அறுவத்துக்கு சிவரிக்கம்மா ஆச்சிருக்கிறார். அதுதான் கோயில போய் ஒரு பிரகாரத்தை சுத்த வச்சு பிரகாசத்துல எட்டாமூர்த்தியை காட்டி நடராஜா காட்டி சோமாஸ்கந்தர் காட்டி இதெல்லாம் உருவமா இருக்கு பார்த்துட்டே வா என்றுதான் கொஞ்ச நாளைக்கு இறைவனையும் உருவமா பார்த்துனோம். அந்த பிரகாரத்தை சுற்றி நடுவில் கற்பக்கரங்கம் போனோம்னா அத்தனையும் உருவத்தை மறந்துட்டு உருவம் இல்லாத அறுவை இருக்கிற அருவமாய் இருக்கிற அந்த சூரியத்தை பா. என் தலையில காலில கையில் மூக்கம் ஒண்ணும் கிடையாது. இறைவன் இப்படி இருக்கிறார். இன்னும் ஒரு நாள் கழித்து நீ இந்த சூரியத்தினுடைய அருவத்தையும் மறந்து இறைவன் அருவமாக இருக்கிறான், ஜோதியா இருக்கிறான். அந்த மனசுக்குள்ளே அந்த இறைவனை நீ பார்க்க வேண்டும் என்று நம்மை பெரியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இட்டுக் கொண்டு போறாரு. திடீர் என்று சொன்னா அவனுக்கு ஞானம் வருமா? வராது. அந்த ஜோதிபட்டமாக இருக்கிற ஒரு பொருள் இருக்கு, அதைத்தான் அடி. அடின்னா மூல காரணம், ஆரம்பம் என்று. நம்ம அடி இல்லாமல் என்ன பண்ணி நினைச்சுட்டோம், சிவபெருமானுடைய திருவடியை கால் கால் காலிட்டே நினைச்சு பழக்கடிச்சதுனால இந்த ஆதியாம் பாதம் மலர் என்ற உடனே, பாதம் என்ற உடன் அவருடைய உருவத்தை இருக்கிற கால் என்று நினைக்கிறோம். அது சும்மா பொருள். கதைக்காக நமக்கு திருவடி என்று சொன்னார்கள். அந்த திருவடி என்பது ஆரம்பமாகிய மூல வஸ்து, மூல காரணமாக இருக்கிற அடி என்றாலே ஆரம்பம் இருக்கும். அந்த மூல காரணமாயிருக்கிற ஒன்று பலத்துகை, அது பூக்கும். அந்த மூல காரணமாயிருக்கிற ஞானம் அப்படி பூக்கிற போதா உலகம். உலகம் என்ன செய்யும் என்றால் உலகம் விரிந்து வர வேண்டும். அதுக்காக பாதம் அல உலகம் தோன்றிய போது அந்த ஞானமானது கொஞ்சம் விரிவடைந்தது. உலகம் திரும்ப அந்த உலகம் என்ன பண்ணுச்சு, திருவடிக்குள்ளே அதே ஜோதிக்குள் போய் ஒடுங்கிவிட்டார். இந்த ஒடுங்கின போது அந்த திருவடி என்ற ஞானம் எப்படி இருக்கு என்று கேட்டார். துணி இப்ப பூவாயிருந்தா இருந்திருக்கும், உலகம் விழுந்துவிடும். இப்ப உலகம் குவிந்து கொடுத்து குவிந்து ஒரு சின்ன துணியாக இனி பெரிய நிலையாக வரவேண்டிய ஒன்றார். இப்ப குவிந்த இந்த உலகமே பின்னணி புணர்வு போம் என்ற மறுபடி வரும்போது வரப்போம். அதனால கழிவு பெற்ற அப்படி இறைவனுடைய திருவடி தூப்பு வெளிவந்தது. இப்போ துருங்கி துடியாக ஒடுங்கி நிற்கிறது. பெரிய இடைவெளிக்கு எல்லாம் மூல காரணமாக சின்ன தடியாக அந்த பொருட்காக அங்கே ஒடுங்கி நிற்கிறது. அந்தமான் சென்றவீர்கள் இந்த இடையும் நான் போட்டி வணங்குகிறேன். இந்த திருவடிகளை எனக்கு தந்தரும், இந்த ஞானமயமாக இருக்கிறேன், உன் திருவடியை எனக்கு கொடு என்று கேட்டார். அதே திருவடியை ஐந்து காரியம் செய்வதாக அடுக்கு வருகிற வழியை சொல்கிறார். அடுக்கு வரை வழியில அந்த இறைவன் பஞ்சவிட்டியம் செய்கிறார். போட்டி எல்லா உயிருக்கும் தோற்றமா பொற்பாதம், எல்லா உயிர்களுக்கும் படைப்பாக இருக்கின்ற தோற்றம்னா படைப்பு தோளாக இருக்கின்ற பொற்பாதம் பொன்மயமாக செய்கிறார். முன்னதியே ஆதியாம் பாதம் அலர்ந்து பார்த்தோமே, அதுவும் படைத்தல் தானே. இப்ப எல்லா உயிருக்கும் தோற்றம் என்பதும் படைப்புத்தானே. ரெண்டு கரை எதுக்காக சொல்ற, ஒரே விஷயம் படைப்பு என்ற ஒரே விஷயத்த ஆதியாம் பாதம் அலர்ந்து வர சொல்லி இப்ப எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் என்று சொன்னாரு. என்ன காரணம் என்றார், இது உயிருக்கு சொல்றார். எல்லா உயிருக்கும் உடம்பு ஒடுக்கிற தோற்றம். மூணாவது இந்த உலகத்தை படைக்கிறத செய்யல, ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு உணவு கொடுக்கிறாரு. தனி கரண பூவன போகம்ல மூணு கொடுக்கணும் ஒவ்வொரு உயிருக்கும். அந்த உயிருக்கு ஒரு உடம்பு கொடுக்கிறதற்கே எல்லா உயிருக்கும் தோற்றம் என்று சொன்னார். முதல் வச்சிருக்கு பார்க்க ஆதியாம் பாதம், ஆதி என்று சொன்னது அதே உயிருக்கு இருக்க இடம், சாப்பிட உணவு போக போக்கிய இந்த தனி என்று சொல்லப்படுது. கரண பூவன போகங்கள் அங்கே சொல்லப்படுது, அவைகளெல்லாம் அங்கே சேர்க்கப்பட்டன. அதுக்கு அடுத்த இரண்டாவது வரியிலே போட்டு எல்லாருக்கும் போகமாம் பூங்கழல்கள், அதே எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை திருச்ச வைக்கிறான். இது உயிர்களுக்கு மட்டும் சொல்லப்படுகிற ரத்தகம் தோற்றம் அப்புறம் காற்றம். மூணாவது போட்டு எல்லாருக்கும் நீரால் இணையடிகள், அதே எல்லா உயிரையும் அது இணை தழிந்த போது அது அனுபவிக்க வேண்டிய அனுபவிக்காது, உயிர் படிச்சிருக்க மாட்டேன். அந்த உயிரை தங்களை திருமொழியை கேட்டுக் கொள்ளப் போகிறார். தனக்கு நீராக தங்கி சேருகிற இடமாக இருக்கக்கூடிய இணையர்கள் எந்த திருவழியாக இருக்கிறார், அது இரண்டு திருவடி. இந்த கடைசியே இருக்கிற சொல்லலாம் நீங்க ஒத்துப்பார். முதவரில பாதத்தை மலர் என்றார், இரண்டாவது தன் தயிர் என்றார். பூவெண்ணும் தயிர் என்று சொன்னால் வித்தியாசம் இல்லை தெரியுங்க. இப்ப பொற்பாதம் பொன்னயமாகியதா, தூள்கடல் தோய் போன்ற ஈரக்கடல் அடித்தா, இணை எடுகள் அது ரெண்டு காலாய் ஒன்று பொன்னையமாய் இருந்த பொன்னாறு பெருமை, இன்னொன்று பூக்கடல் எடுத்தல் கடல் ஈரக்கரையாக பெறுவது. அடுத்த இணையடி சுவாமியும் அம்பாரமாக இரண்டு பேருடைய பெருவது, ஒரு ஒருவடி இறைவனது ஒருவடி கத்திக்குரியது, அதனால இணையடுகள் போற்றிமால் நான்முகனும் காணாத பொண்டகிலும் மால் நான்முகனும் காணாத பிரம்மா விஷ்ணாவும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு தாமரை மலர் புண்டரீகம். புண்டரீகம் என்பது தாமரை பூ, தாமரை மலராக இருக்கின்ற இது முழு முழுமையால் காணப்படாத தாமரை என்பது போற்றி யாம் பெரிய ஆட்கொண்டரும் பொன்மலர்கள் என்றெல்லாம் உயர்கொண்டு ஆட்கொள்ள வருகின்ற பொன்மலர்கள் பொன்பூக்களாக இதில் அன்பு தொழில் தோற்றம் என்பதனாலே படைப்பு, போகம் என்பதனாலே அது காத்தல், வீராம் என்பதனாலே அது அடித்தல், காணாத முந்தர்கள் என்பதனாலே மறைத்தல், அடுத்தது உரிய ஆட்கொண்டது என்பதனாலே அருள் அன்பு தோழம் இந்த அன்பு திருவடிகளையும் செய்கின்றான் என்று காட்டி பெருமானே நாங்கள் இந்த மாநில மாவட்டம் முழுவதும் நீராடல் ஆகும். இந்த ஈராட்டுக்கு ஒரு வணக்கம் ஆடு என்பது ஆண்டு, அது ஆடு என்பதை இதுவாரம் குறித்த நீராடல் நீராடல் நாங்கள் மாரியமாக்கள் ஆடிய நீராடல் அந்த நீராடலுக்கு ஒரு வணக்கம் என்று அந்த பொருத்தம் 30வது நாள் அந்த நீராட்டத்தை முடிக்கப் போவதனாலே யாம் மாறுதல் நீராடு மாரியமாகம் முழுவதும் ஆடு உள்ள நீராட்டத்துக்கும் போட்டி ஒரு வணக்கம் எல்லா பெண்களும் தேவரம்பாவா என்று முழுமையாக அதற்கு ஆமோதித்தார்கள் என்ற அளவிலே நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.